بسم الله الرحمن الرحيم. يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد.
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أن بكني إسلامي صبورا صبور لي هلي نركم إذن الله ويقول لهم أولا ويصحارا فلن قالوا إذن كبرك الله ويقرأ إلتي مراجي ودركا حيثي الله ويقرأ إلتي تواصي من الله ويرد عصي الباسطي الله ويقول إذن ويتنبي صحارا فلن அல்லாஹுடைய நோக்கி பயணம் செய்த பொழுது மக்கா குறைஷிகள் நாங்கள் முன்பொழுதும் அல்லாஹுடைய தூதரையும் அவர்களுடைய தோழர்களையும் நாங்கள் மக்காவிற்கு நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்று உதயபியா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு ஒப்பந்தத்தை பற்றியெல்லாம் நாம் நேற்று எதினம் பார்த்தோம். உண்மையில் அந்த ஒப்பந்தத்தினுடைய வெளிப்படையை யார் பார்த்தாலும் சரி அந்த ஒப்பந்தம் ஏதோ முஸ்லீம்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டதை போன்று ஏதோ முஸ்லீம்கள் கோழைத்தனமாக அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களினுடைய தோழர்களும் எல்லாம் ஏதோ கையெழுத்து போட்டுவிட்டு வந்ததை போன்றுதான் வெளிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை யார் பார்த்தாலும் சரி இந்த உம்மத்தினுடைய சிறப்பான மாவீரர் உமர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் உட்பட அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எல்லா சஹாபாக்களுமே இந்த அளவிற்கு நாம் பணிந்து செல்ல வேண்டுமா, இந்த அளவிற்கு நாம் இந்த மக்கா குறைஷிகளிடத்திலே வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமா, இந்த அளவிற்கு இவர்களுக்கு நாம் பணிந்து செல்வதனால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று கோபப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஒப்பந்தத்தை வெளிப்படையாக நாம் பார்த்தோமேயானால் உண்மையில் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அநீதி இழைக்கப்பட்டதை போன்று காஃபிர்கள் இந்த ஒப்பந்தத்தில் வெற்றி கொள்ளப்பட்டதை போன்று வெளிப்படையில் தெரியும். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை முடித்து முஸ்லிம்களும் நபி கபியும் நபி தோழர்களும் மதீனாவிற்கு நுழையும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஃபத்ஹினுடைய முதல் வசனத்தை இறக்கினார். ஏதோ நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதினால் ஏதோ மக்கா குறைஷிகளிடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்ததினால் நீங்கள் தோல்வியடையவில்லை, இருக்கக்கூடிய வெற்றியை வெற்றிகளிலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றியை முபீனன் தெளிவான ஒரு வெற்றியை இந்த ஹுதைபியாவிலே நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வெளிப்படையில் நாம் பார்த்தால் அது தோல்வியை போன்றும் வெளிப்படையை பார்த்தால் மக்கா குறைஷிகளுக்கு ஆதரவாக இருப்பதை போன்று தெரியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உதைபியா உடன்படிக்கையை பற்றி பதிவு செய்யும் பொழுது இதுதான் நீங்கள் பெற்ற வெற்றியிலேயே மிகப்பெரிய வெற்றி என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். சகோதரர்களே, உண்மையில் இஸ்லாமிய உம்மத் எத்தனையோ போராட்டங்களை போர்க்களங்களை எல்லாம் சந்தித்து வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த ஹுதைபிய்யாவினுடைய மைதானத்தில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்திற்கு பின்னால் அல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். எந்த ஒரு உடன்படிக்கையை மக்காவிலிருந்து யாராவது மதீனாவிற்குள் வந்தால் நீங்கள் எல்லாம் திரும்பி தந்துவிட வேண்டும், ஆனால் மதீனாவிலிருந்து தப்பி தவறி கூட வலித்தவரை கூட உங்களுடைய தோழர்களோ அல்லது தோழிகளோ யாரும் தான் நாங்கள் திருப்பி தர மாட்டோம் என்று அந்த மக்கா பொய்சிகள் சொல்லும் பொழுது இது வெளிப்படையில் பார்த்தால் அந்நியத்தை போன்றுதான் தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒப்பந்தத்திற்கும் கையெழுத்திட்டார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் மக்கா குறைசிகளை வைத்தே முடிக்க வைத்தான். அதில் ஆரம்பமாக மக்காவிலிருந்து யாராவது இப்போது இன்றைய தினம் இந்த ஹுதைபிய்யா உடன்படிக்கை மூடியம் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக மக்கா குறைசிகள் அந்த ஹுதைபிய்யா உடன்படிக்கையின் போட்ட ஒரு தீர்மானம் என்ன, எங்களிலிருந்து யாராவது ஒரு மனிதர் வந்தால் நீங்கள் திருப்பி தர வேண்டும், ஆனால் உங்களிலிருந்து யார் வந்தாலும் நாங்கள் திருப்பி தர மாட்டோம். இந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் எப்படி முடிக்க வைக்கிறான் பாருங்கள். அபு பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தத்தை எல்லாம் முடித்து விட்டு இப்பொழுது மக்கள் மதீனாவிற்குள் வருகிறார். சில மாதங்களுக்கு பிறகு இந்த நபித்தோழர் மக்காவிலே ஈமான் கொண்டவர். மக்கா குறைஷிகள் எல்லாம் இவர் ஈமான் கொண்டதற்காக வேண்டிய எண்ணிலடங்காத சோதனைகளை கொடுமைகளை இந்த நபித்தோழர்களுக்கு விதிக்கும் பொழுது இந்த அபு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி வருகிறார்கள். ஒரு குதிரையில் தப்பித்தவராக, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஏதோ நீங்கள் ஒப்பந்தம் என்று கையெழுத்திட்டு விட்டீர்கள், ஆனால் இதற்கு முன்னால் நடந்த கொடுமைகளை விட இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கொடுமை நடக்கிறது. யாருல்லா தப்பித்து விட்டு உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவரிடத்தில் திருப்பி அனுப்பிவிடுவீர்கள் என்பதை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை அவரிடத்தில் திருப்பி அனுப்பாதீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று அந்த சஹாபி தன்னுடைய வேதனையை முறையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே மக்கா குறைஷியில் இரண்டு காவலர்கள் வருகிறார்கள். மக்கா குறைஷியில் எல்லாம் அவ்வசியில் ஓடிவிட்டார். நம்முடைய திட்டம் என்ன, நம்முடைய ஒப்பந்தம் என்ன, யார் விரும்பியோ விரும்பாமலோ சென்றாலும் திருப்பி தர வேண்டும், திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்பதல்லவா நம்முடைய ஒப்பந்தம். ஆதலால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் செல்லுங்கள் என்பதாக மக்கா குறைஷிகள் இரண்டு வீரரை அனுப்பி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட வேண்டியவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபொழுதும் வாக்குகளை மீற மாட்டார். ஒருபொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் தானாக முடிக்க மாட்டார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அபு பஷீருக்கு ஆறுதல் சொன்னவர்களாக இப்பொழுது அந்த மக்கா காஃபிரத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த தோழர் செல்லும் பொழுது அழுது கொண்டே செல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என்ற ஒரே பாசத்தில் தானே நாங்கள் வந்தோம், இப்படி எங்களை நீங்கள் மீண்டும் மக்கா குறைசியிடத்தில் திருப்பி கொடுக்கின்றீர்களே என்று அவர் வேதனைப்பட்டவராக கண்ணீர் விட்டவராக அந்த மக்கா குறைசியோடு செல்லும் பொழுது இப்பொழுது அந்த அபு பஷீரை அழைத்தவர்களாக அந்த மக்கா குறைசியர்கள் மதீனாவை தாண்டி துல் ஹுலைஃபா என்ற இடத்திலே அந்த இரண்டு காவலர்களும் மக்காவினுடைய காவலர்கள் பேரித்தமரம் சாப்பிடுவதற்காக வேண்டி தங்கள் குதிரையை விட்டு இறங்குகிறார்கள். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி செய்வான் பாருங்கள். நாம் எல்லாம் ஒரு திட்டத்தின் கீழ் பயணித்துக் கொண்டிருப்போம். நாம் ஒரு விஷயத்தை நாம் ஒரு விஷயத்தை நல்லது என்பதாக நினைப்போம், ஆனால் அல்லாஹ் அதில் தீமையை வைத்திருப்பான். நாம் ஒரு விஷயத்தை விரும்புவோம், ஆனால் அதிலே தீமை இருக்கிறதா. நாம் ஒரு விஷயத்தை விரும்புவோம், ஆனால் அல்லாஹ் அதிலே நன்மையை வைத்திருக்கிறதா. வல்லாஹு யஅலம் வஅன்தும் லா தஅலமூன். நாம் எல்லாம் அறியாதவர்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் அறிந்தவன் என்பதாக அல்லாஹ் தனது புத்தகத்தில் பதிவு செய்வதை போன்று இப்பொழுது இந்த அபு பஷீர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்களும் பேரித்தமரம் சாப்பிடக்கூடிய ரெண்டு காவலர்களுக்கு மத்தியில் இருக்கிறார். அதில் ஒரு காவலர்களுடைய வாழ் மிக கூர்மையாக இருக்கும். அப்பொழுது அபு பஷீர் ரலியல்லாஹு அந்த காவலரோடு பேசுவார்கள், உன்னுடைய வாழ் மிக அழகாக இருக்கிறதே, மிக கூர்மையாக இருக்கிறதே. உடனே இந்த காவலன் சொல்வான், ஆம், நான் இந்த வாளை வைத்து பல முறை சோதித்து இருக்கிறேன் பல நபர்களை, எந்த ஒரு சோதனையிலும் இந்த வாள் தோல்வியடைந்ததில்லை, அப்படியே அந்த வாளை கொடு பார்க்கலாம் என்பதாக அந்த அபு பஷீர் ரலியல்லாஹு வாளை வாங்கியவுடன் வாளை கொடுத்தவனுடைய தலையை வெட்டி விடுகிறார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வரலாம் என்று பார்ப்பதற்கு முன்னால் அடுத்த ஒரு காவலன் மக்காவிற்கு ஓடுவதற்கு பதிலாக மதீனாவை நோக்கி ஓடி வருகிறார். காரணம் அவன் அறிந்திருந்தான், நபி கட்டளையிட்டால் மாத்திரம்தான் நபித்தோழர்கள் நம்மளை பாதுகாப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தால் தான் நம்முடைய உயிர் பாதுகாக்கப்படும் என்ற அச்சத்தில் மீண்டும் ஒரு காவலன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஓடி
நீங்களும் எங்களோடு போராட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொன்னார். இப்போது இந்த காலத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே 13 ஆண்டு கால மக்காவில் பிரச்சாரம் செய்தார்கள், 10 ஆண்டு கால மரீனாவில் பிரச்சாரம் செய்தார்கள். இந்த 13க்கும் இந்த 10 கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளிலேயே இந்த போர் ஒப்பந்தம் நடைபெற்ற இந்த காலங்களில் தான் இஸ்லாம் லட்சக்கணக்கான சஹாபாக்களோடு பரவ ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாட்டுக்கும் இப்போது இஸ்லாத்தை பற்றி கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இனி போரில் நாம் கவனம் செலுத்த வேண்டாம், இனி ஆயுதத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டாம், இனி புரட்சிகளை பற்றி நாம் பயந்து கொண்டிருக்க வேண்டாம். போர் ஒப்பந்தம், போர் தடுப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதனால் நாம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹபஷா மன்னர் ரஜ்ஜாசிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதுகிறார்கள். மிஸ்ர் நாட்டு மன்னர் முகவுகிஸ்க்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதுகிறார்கள். பாரசீக மன்னனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதுகிறார்கள். ரோம் நாட்டு மன்னனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதுகிறார்கள். எமனுடைய மன்னனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதுகிறார்கள். இப்படி எல்லா அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதுகிறார்கள்.
இந்த இஸ்லாத்தை விட இன்றைய தினத்தில்
மனித பூமிகளில் ஒரு சிறப்பான கொள்கையை நீ எங்குமே பார்க்க முடியாது. நீ சத்தியமாக இந்த கொள்கையின் பக்கம் பயணிக்க நான் வேண்டும் என்பதாக அந்த சகாபி அந்த மன்னருக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த மன்னர் பேசுகிறார், நீங்கள் அழைக்கக்கூடிய அழைப்பு சரியானதுதான், உங்களுடைய கொள்கை சரியாகத்தான் இருக்கிறது, நீங்கள் எந்த விதத்திலும் பொய் சொல்லவில்லை, நானும் வேதங்களை படித்திருக்கிறேன், உங்களுடைய ஒரு தேசத்தில் இருந்து ஷாமில் இருந்து ஒரு இறைத்துதல் வருவார் என்று நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அரபுகளிடத்தில் இருந்து ஒரு இறைத்துதல் வருவார் என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டது, ஆனால் உங்கள் கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது, நான் ஆராய்ச்சி செய்ததற்கு பிறகு உங்கள் கொள்கையை பின்பற்றுகிறேன் என்று ஒரு நல்ல பதிலை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பிய அன்பளிப்புகளை கொடுத்தவராக அந்த மிஸ்ர் நாட்டு மன்னர் தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தோழரை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுப்பி வைக்கிறார். இப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நாட்டு மன்னர்களுக்கும் தன்னுடைய சத்திய கொள்கையை பரப்புவதற்கு இந்த உதயவியாவில் ஏற்பட்ட அந்த போர் ஒப்பந்தம் ஒரு காரணமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய தினத்திலேயே வல்லரசாக இருந்த பாரசீக மன்னருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து கடிதத்தை அப்துல்லாவின் உதைபா உதாபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபியினுடைய கரத்தில் கொடுக்கிறார்கள். அந்த பாரசீகத்தினுடைய மன்னர் இஸ்லாமியினுடைய மன்னர் அந்த கடிதத்தை படித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பெயரை பார்த்தவுடன் அவன் கிழித்து பொழிகிறான். பாலைவனத்தின் மட்டமான பேத்த மதத்திற்கு கூட வக்கீல்லாத அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மத் எனக்கு ஒரு சத்திய கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுப்பதா, என்னை ஒரு நேரான பார்வையின் பக்கம் அழைப்பு கொடுப்பதா, என்னுடைய கொள்கையை அவன் குறை சொல்வதா என்ற ஆத்திரத்தில் அவனுடைய அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கடிதத்தை கிழிக்குகிறான். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த தகவல் சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், யா அல்லாஹ், எனது கடிதத்தை மாத்திரமல்ல உன் வேதத்தினுடைய வசனங்களை எழுதி நான் அழைப்பு கொடுத்தேன், அதை கிழித்தவனை நீ கிழிப்பாயாக என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்திக்கிறார்கள். இந்த பாரசீக மன்னர் விடவில்லை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காவலர்களை எல்லாம் அனுப்பி அந்த முகங்களை என்னிடத்தில் தூக்கிவிட்டு வாருங்கள், அவருக்கு சரியான ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டும், என் பெயருக்கு பக்கத்தில் அவரினுடைய பெயரை போடுவாரா, என்னுடைய கொள்கையை அவர் விமர்சிப்பாரா, பாலைவனத்தில் வாழக்கூடிய அரபுகள் எல்லாம் எங்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தைரியம் வந்துவிட்டதா என்ற ஆத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து வருவதற்காக வேண்டி சில காவலர்களையும் அனுப்பி வைப்பார். அல்லாஹ்வுடைய தூதரை அந்த காவலர்கள் சந்திப்பார்கள். வரும்பொழுதே அந்த காவலர்கள் சொல்வார்கள், உலகத்தினுடைய மாமன்னர்களின் மிகப்பெரிய மன்னன் இஸ்ராவியுடைய மன்னன் உன்னை அழைத்து வர சொன்னார், நீ அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கலாம், என்னுடைய மன்னரை கோபப்படுத்தியதினால் உன்னை மன்னர் அழைத்து வர சொன்னார் என்று அல்லாஹ்வுடைய தூதரை தகாத வார்த்தைகளால் திட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பொன்னை காத்ததற்கு பிறகு சொல்வார்கள், நாளைய தினம் இங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு செல்வார்கள். மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் காலையில் வருவார்கள். அந்த ரோகியுடைய அந்த காவலாளிகள் வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், எந்த இஸ்லாமிய மன்னன் என்னை உங்களிடத்தில் தூக்கி வர சொன்னானோ இப்பொழுது உங்கள் நாட்டு மன்னன் இரண்டு துண்டுகளாக கிழிக்கப்பட்டு விட்டான். உடனே அந்த காவலர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், என்ன சொல்கிறார் முகமதே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், இதற்கு முன்னாடி கூட நீங்கள் கடிதம் தான் அனுப்பினீர்கள், ஒரு சிறிய தவறுதான், இப்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, எங்கள் நாட்டு மன்னன் இரண்டு துண்டுகளாக கிழிக்கப்பட்டு விட்டார் என்று, இதை எங்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்கட்டுமா, இதை எங்கள் நாட்டு அமைச்சர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், இதை மாத்திரமல்ல இதையும் சேர்த்து தெரிவியுங்கள், அந்த கிஸ்ரா நாட்டினுடைய கோட்டைகளை ஒரு நாள் என்னுடைய ஈமான் வெற்றி கொள்ளும், உன்னுடைய நாட்டு மன்னன் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடத்தை தோழர்கள் கைப்பற்றுவார்கள், குதிரைகள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அது சரபுல்லாஹுடைய ஆதத்தின், ரோமுக்கு மாத்திரமல்ல கிஸ்லாவுக்கு மாத்திரமல்ல பாரசீகத்திற்கு மாத்திரமல்ல குதிரைகள் செல்லக்கூடிய இடத்தில் எல்லாம் என்னுடைய இஸ்லாம் செல்லும் என்பதையும் சேர்த்து எழுதுங்கள் என்பதாக அந்த காவலாளிகளுக்கு சொன்னவுடன் அந்த காவலாளிகளுக்கு இப்பொழுது கடிதம் வரும். நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கடிதத்தை அனுப்பும் பொழுது எந்த மன்னன் இரண்டு துண்டுகளாக கடிதத்தை மதிக்காமல் கிழித்தானோ அவரினுடைய மகனே அவரினுடைய தந்தையை வெட்டிவிட்டு கிஸ்ராவினுடைய அரசராக இப்பொழுது அமர்ந்து விட்டான் என்று அந்த தகவல் வந்தவுடன் அந்த காவலாளிகள் பயப்பட ஆரம்பித்து விடுவார்கள். அந்த காவலாளிகளும் இவர் உண்மையோ இறைச்சூடர்தான், கிஸ்ரா எங்கே இருக்கிறது? ஆனால் நேற்றைய இரவு நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைய காலையில் உலகத்தில் யாரும் தெரிவித்திருக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதர் சொல்கிறார்களானால் இவருக்கு இறைவனுடைய புறத்திலிருந்து தூது செய்திகள் வருகிறது என்று நம்பி வந்த காவலாளிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார்கள். ஒரு நாட்டு மன்னர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், சில நாட்டு மன்னர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பார்கள், சில நாட்டு மன்னர்கள் இஸ்லாத்தினுடைய ஆதரவாளர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செயல்களுக்கு பிடித்திருக்கிறது என்பதை போன்று புகழக்கூடிய அளவிற்கு மாறிவிட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அல்லாஹ்வுடைய தூதர் எழுதிய முதல் பாகத்தில் பதிவு செய்வார்கள், ரோம் நாட்டு மன்னர் ஹிர்கல் என்று சொல்லப்படும் இவனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதுவார்கள், இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கும் உன் நாட்டு மக்களுடைய எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும், நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் தீமை உன் நாட்டு மக்களினுடைய எல்லா தீமைகளும் உன் தலையில் வரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் கடிதம் எழுதியவுடன் அந்த ரோம் நாட்டு மன்னர் கடிதத்தை படிக்க மாட்டார். அந்த ரோம் நாட்டு மன்னர் தன்னுடைய காவலாளர்களுக்கு சொல்வார், இந்த கடிதம் அரபு தேசத்திலிருந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா இந்த கடிதத்தை அப்படி பதிவு செய்வார்கள், அரபு தேசத்திலிருந்து வந்திருக்கிறது. அந்த அரபு தேசத்தில் உள்ள யாராவது இன்றைக்கு ரோம் நாட்டிலே வியாபாரம் செய்வதற்கு வந்திருக்கிறார்களா? அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி மாற்றுகிறான் பாருங்கள். அபு சுஃபியான் இவ்வளவு காலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரியாக நின்றவர், உஹதிலும் ஹுதைபியாவிலும் அவனுடைய யுத்தத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த அபு சுஃபியான் வியாபார நிமித்தமாக ஷாமிற்கு சென்றிருக்கிறார். இப்பொழுது அந்த ரோம் நாட்டு மன்னன் ஹிர்கலினுடைய காவலாளிகள் எல்லாம் அபு சுஃபியானை பிடித்து வந்து இப்பொழுது அந்த ஹிர்கல் மன்னனுக்கு முன்னால் நிப்பாட்டுவார்கள். இப்பொழுது ஹிர்கல் மன்னன் அபு சுஃபியானிடத்தில் பேசுவார், அபு சுஃபியானே அபு சுஃபியானே, உங்கள் கூட்டத்திலேயே நீங்கள் வியாபாரம் செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள், அரபு தேசத்திலிருந்து முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் எனக்கு அவரினுடைய கொள்கையின் பக்கம் அழைப்பு கொடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார், உங்கள் கூட்டத்திலேயே அந்த முஹம்மதுக்கு சொந்தத்தால் மிக நெருக்கமானவர் யார்? அபு சுஃபியான் சொல்வார், நான் தான் அந்த தூதருக்கு நெருக்கமானவர், என் மகனை அந்த தூதர் கல்யாணம் செய்திருக்கிறார், நான் அவரினுடைய மாமனராக இருக்கிறேன், என்னுடைய குடும்ப பாரம்பரியமும் அவரினுடைய குடும்ப பாரம்பரியமும் சகோதரத்துவ அடிப்படையில் உருவானது என்று சொன்னவுடன் இப்பொழுது அபு சுஃபியான் மாத்திரம் அந்த ஹிர்கல் மன்னர் முன்னாடி அழைப்பார். அழைத்துவிட்டு இப்பொழுது அந்த ஹிர்கல் மன்னர் அபு சுஃபியானிடத்தில் சொல்வார், அபு சுஃபியானே, உன்னிடத்தில் அந்த தூதரை பற்றி நான் சில கேள்விகள் கேட்பேன், உன்னிடத்தில் அந்த தூதரை பற்றி நான் சில கேள்விகள் கேட்பேன், நீ அல்லாஹ்வை பயந்தவனாக உண்மையை மாத்திரம் சொல்ல வேண்டும், நீ போய் சொன்னார் என்று எனக்கு தெரிந்தால் உன்னை நான் மிகப்பெரிய வேதனை செய்வேன். அபு சுஃபியான் சொல்வார், நான் ஒரு பொழுதும் அந்த தூதரை பற்றி போய் சொல்ல மாட்டேன், அந்த தூதரை பற்றி நீங்கள் எப்படி வேண்டும் யாராலும் கேள்வி கேட்கலா? இப்போது அந்த ஹிர்கல் மன்னர் இமாம் புகாரியை பதிவு செய்வார்கள், அந்த ஹிர்கல் மன்னர் பதிவு செய்வார், இது வெறும் ஒரு கடிதம் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு அந்த தூதரை பின்பற்றுகிறோம் என்று பேசுகிறோமா இல்லையா நாம், நாமெல்லாம் எப்படி இருக்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்க்க வேண்டும் என்றே கங்கணம் கட்டி வாழ்ந்தவர் அபு சுஃபியான், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கொள்கையை புதைக்க வேண்டும் என்பதையே தன் வாழ்க்கையை லட்சியமாக கொண்டவர் அபு சுஃபியான், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கருத்தை உகாதை வெட்ட முடியவில்லையே அகல் என்ற யுத்தத்தில் வெட்டுவோம் என்று படைகளை திரட்டி வந்து வெட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று கனவிலும் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வீரராக திகழ்ந்தவர் அந்த அபு சுஃபியான். அந்த அபு சுஃபியான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்பொழுதும் ஒரு காஃபிராகத்தான் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அந்த மன்னர் கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், மன்னர் கேட்கிறார், மன்னர் கேட்கிறார், அந்த தூதர் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்? அப்பொழுது அபு சுஃபியான் சொல்வார், எங்கள் கோத்திரத்திலேயே மிக வலிமையான கோத்திரம், மதிப்புமிக்க கோத்திரம், அந்த கோத்திரத்திலேயே ஹாசிம் என்ற மிகப்பெரிய ஒரு கிளையில் அந்த முஹம்மது பிறந்திருக்கிறார். மீண்டும் இப்பொழுது அந்த மன்னர் கேட்பார், இதற்கு முன்னால் உங்களில் யாராவது உங்கள் மக்கா என்ற தேசத்தில் அல்லாஹ்வுடைய இறைத்தூதர் என்று பேசி இருக்கிறார்களா? அப்பொழுது அபு சுஃபியான் சொல்வார், இல்லை, உங்களினுடைய அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் யாராவது மன்னராக இருந்திருக்கிறார்களா? அப்பொழுது அபு சுஃபியான் சொல்வார், இல்லை, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய கூட்டத்தில் சில கொள்கையான் சொல்வார். அவர்களுடைய கொள்கையில் சேர்பவர்கள் எல்லாம் பலகீனமான ஏழைகள் தான். திருப்பி கேட்பார், அப்ப அந்த மன்னர் கேட்பார், அவர் சூப்பியானே அந்த முகந்த சொல்லா சொன்னார், அவர்களுடைய கொள்கையில் சேர்ந்ததற்கு பிறகு யாராவது அந்த கொள்கையை நிறுத்தி வெளியே வந்திருக்கிறார்களா? ஒருவர் கூட அந்த கொள்கையை எடுத்து வெளியே வரவில்லை. இப்பொழுது மீண்டும் ஒன்று கேட்பார், அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு தெரிந்து நான் கேட்கிறேன், தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது பொய் சொல்லியிருக்கிறாரா? அபூ சுஃபியான் சொல்வார், அபூ சுஃபியான் சொல்வார், எதிரி பேசுகிறார், இதுதான் சகோதரர்களே ஒழுக்கம், இதுதான் பண்பாடு, இதுதான் நாகரிகம். என்னை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் இந்த பூமியில் உருவாகலாம், ஆனால் என்னை பற்றி அந்த எதிரிகளிடத்தில் கேட்கும் பொழுது நான் பண்பாடு இருக்கவன் என்று பதில் சொல்ல வேண்டும். அபூ சுஃபியான் சொல்வார், தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட அவர் பொய் சொன்னதில்லை. மீண்டும் அந்த மன்னர் கேட்பார், உங்களிடத்தில் அவர் ஏதாவது ஒப்பந்தம் செய்திருக்கிறாரா? உங்களுக்கு ஏதாவது மோசடி செய்திருக்கிறாரா? அபூ சுஃபியான் சொல்வார், இல்லை, இதுவரை அவர் எங்களுக்கு மோசடி செய்ததில்லை என்று சொன்ன பொழுது மீண்டும் மன்னர் கேட்பார், அவர் உங்களுக்கு எதை ஏவுகிறார்? அப்பொழுது அபூ சுஃபியான் சொல்வார், அத்தாஹுல்லாஹு வஹ்தா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குமாறு ஏவுகிறார், வை காது ஸலா, தொழுகையை நிறைவேற்றுமாறு ஏவுகிறார், வஸிலத்து ரஹீம், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழுமாறு ஏவுகிறார், பத்திரி தரத்தை ஏவுகிறார், முன்னோர்களுடைய அந்த கட்டி கதைகளை எல்லாம் தூக்கி எறிய வேண்டும் என்று ஏவுகிறார், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று ஏவுகிறார். இப்பொழுது அந்த மன்னர் அபூ சுஃபியானிடத்தில் மீண்டும் பேச ஆரம்பிப்பார், அபூ சுஃபியானே, உன்னிடத்தில் நான் கேட்டேன், அந்த தூதர் எந்த கோத்திரத்தின் கலந்தவர்? நீ சொன்னாய், நாங்கள் வாழக்கூடிய கோத்திரத்திலேயே சிறப்பான கோத்திரத்தில் பிறந்தாய் என்று நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன். இறைத்தூதர்களை அல்லாஹ் சிறப்பான கோத்திரத்தில் நான் பிறக்க வைப்பார். இரண்டாவதாக நான் கேட்டேன், உங்கள் நாட்டில் யாராவது இறைத்தூதர் என்று வாழ இருக்கிறார்களா என்று கேட்டேன், இதுவரை யாருமே வாதாடவில்லை என்று சொன்னாய். அப்படி யாராவது வாதாடி இருந்து இந்த செய்தி அந்த தூதருக்கு தெரிந்திருந்தால் அவர் அந்த செய்தியை பற்றி வாதாடி இருக்கிறார். ஆனால் நீயோ சொன்னாய், யாருமே மக்களை வாதாடவில்லை என்று சொன்னால் இப்படித்தான் இருப்பார்கள் இறை தூதர்கள். மூன்றாவதாக கேட்டேன் அவருடைய குடும்பத்தில் யாராவது ஆட்சியாளராக இருக்கிறார்களா என்று, ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்களா என்று நீ சொன்னாயில்லை என்று, உண்மையில் அவருடைய குடும்பத்தில் யாராவது அரசராக ஆட்சியாளராக இருந்து அந்த ஆட்சி பறிக்கப்பட்டிருந்தால் இந்த மகனுக்கு, இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த ஆட்சியின் மீது உள்ள ஆசையா ஒரு புதிய கொள்கையை சொல்லலாம். ஆனால் நீ சொன்னாய், அவர் குடும்பத்தில் யாருமே ஆட்சியாளராக இருந்ததில்லை என்று சொல்லி. அடுத்து நான் கேட்டேன், அவர்களுடைய கொள்கையில் சேர்பவர்கள் பலவீனமானவர்களாக அல்லது பணக்காரர்களா? நீ சொன்னாய், பலவீனமானவர்கள் தான் சேர்கிறார் என்று சத்தியத்துக்கு சொல்கிறேன். அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதிலே ஏழைகள் தான் முதன்மையாக இருப்பார்கள். அடுத்து நான் கேட்டேன், அந்த கொள்கைக்குள் சென்றதற்கு பிறகு யாராவது வெறுத்து வந்திருக்கிறார்களா என்று நீ சொன்னாய், ஒருவர் கூட வெறுக்கவில்லை என்று சொல்லி. இப்படித்தான் அல்லாஹ் அந்த தௌஹீதை வளர்த்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் அந்த தௌஹீதுக்குள் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த தௌஹீதின் மீது அன்பையும் பாசத்தையும் அதிகப்படுத்துவானே தவிர ஒரு பொழுதும் வெறுப்பை அல்ல அதிகப்படுத்த மாட்டான். அதற்கு அடுத்து நான் கேட்டேன், அவர் பொய் சொல்லி இருக்கிறாரா என்று, தன் சுய வாழ்க்கையில் கூட ஒரு பொய் சொன்னதில்லை என்று நீ சொன்னார். உண்மையில் தன் வாழ்க்கையிலேயே பொய் சொன்னார், இறைவனின் பெயரால் பொய் சொல்வாரா? மோசடி செய்தாரா என்று கேட்டேன், இதுவரை மோசடி செய்யவில்லை என்று நீ சொன்னார். மோசடி கூட செய்யாத ஒரு மனிதர் நான் கேட்டேன், அவர் எதை ஏவுகிறார் என்று, ஒரே இறைவனை வணங்க வேண்டும், அவருக்கு இணைமுறைகளை ஏற்படுத்த கூடாது, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் வேதத்தில் படித்திருக்கிறேன், உலகத்தில் வந்த எல்லா இறை தூதர்களும் ஒழுக்கத்தையும் தௌஹீதையும் தான் இந்த பூமியில் ஏவினார்கள். இப்பொழுது அந்த அபூ சுஃபியான் இடத்தில் அந்த இருக்கிற மன்னர் சொல்வார், நீ சொல்வது மாத்திரம் சத்தியமாக இருக்குமையானால், நீ சொல்வது மாத்திரம் உண்மையாக இருக்குமையானால், நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தையும் ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்வார்கள். நீ சொல்வது மாத்திரம் சத்தியமாக இருக்குமையானால், அவர்களுடைய காலை இமாம் புகாரி சொல்வார், அவர்களுடைய காலிலே நான் தண்ணீர் ஊற்றி அவர் காலினுடைய தூசியை நான் கழுவுவேன். எனக்கு மாத்திரம் வாய்ப்பு கிடைக்குமையானால் அந்த தூதரை சந்திப்பதற்கு அவர் கரத்தை பிடித்து நான் ஈமான் கொண்டு கொள்வேன் என்று அந்த ரோம் நாட்டினுடைய மன்னன் அபூ சுஃபியான் இடத்தில் சொன்னவுடன் அபூ சுஃபியான் பலராக அறிவித்து விடுவார். இமாம் புகாரி சொல்வார்கள், அபூ சுஃபியான் வெளியே வரும் பொழுது தன்னுடைய சகாக்களிடத்தில் சொல்வார், அப்துல்லாவினுடைய மகன் முகமதினுடைய புகழ் ரோமையும் அடைந்து விட்டதா? ரோம் நாட்டு மன்னர்கள் எல்லாம் அவரை பார்த்து பயப்படுகிறார்களே, அவர் காலை கழுவுவதற்கு மன்னர்கள் காத்து கிடக்கிறார்களே, ஆனால் அவர் புகழை யாரும் தட்ட முடியாது என்பதாக அபூ சுஃபியான் அந்த நேரத்திலே தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் பேசுகிறார். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் ஒப்பந்தத்தினுடைய அந்த காலத்தை மிக சரியான முறையில் பயன்படுத்துகிறார்கள். எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சில நாட்டு மன்னர்களினுடைய ஆதரவை அல்லாஹ்வுடைய தூதர் பெற ஆரம்பிக்கிறார்கள். இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஹிஜ்ரி 7 ஆண்டு ஹுதைபியாவுக்கு அடுத்த ஆண்டு இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அடிப்படையில் திருப்பி அனுப்பினார்கள். அதிகமான போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மக்காவை நோக்கி 3 நாட்கள் உம்ரா செய்வதற்காக பயணம் செய்கிறார்கள். இப்பொழுது மக்காவிற்குள் வர ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த மக்கா குறைஷிகள் எல்லாம் தங்களை அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு பிரிந்து மலைகளுக்கு மேலே ஏற ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இக்ரா அடைந்தவர்களாக 3000 சஹாபாக்களோடு காபாவிற்குள் வரும் பொழுது அபூ சுஃபியானும் ஹாலிதுக்கு வலிது போன்ற அந்த மக்காவினுடைய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தோழர்களையும் கேலியடிக்கிறார்கள். மதீனாவினுடைய கோடைகள் மதீனாவிலே காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதரையினுடைய காதுகள பேச ஆரம்பித்தவுடன் உம்ரா செய்வதே ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் செய்தவர்களுக்கு தெரியும், அதாவது முதல் 7 முறை காபாவை தவாஃப் செய்ய வேண்டும். அதில் முதல் 3 முறை முதல் வலதுபுறம் திறந்ததாக இக்ராமினுடைய துணியை இடதுபுறத்திலே போட்டுக்கொண்டு வலதுபுறம் வலது தோல் திறந்ததாகத்தான் முதல் 3 முறை தவாஃப் செய்ய வேண்டும். அதே போன்று 7 சுற்றுகளில் முதல் 3 சுற்றுகள் ஓடியவர்களாக குதித்தவர்களாக தான் தவாஃப் செய்ய வேண்டும். இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் உம்ராவுக்கு வரும் பொழுது நபியையும் சஹாபாக்களையும் காய்ச்சலிலே பீதிக்கப்பட்ட கூட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேலி அடிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், சஹாபாக்களே சஹாபாக்களே, இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நம்மினுடைய வீரத்தை பார்த்தவர்கள் கேலி செய்கிறார்கள், உங்களுடைய வலது தோளை திறந்து காமியுங்கள், வலது தோள் திறந்த நிலையில் உம்ரா செய்யுங்கள், முதல் 3 சுற்றுகளை வலது தோளை திறந்து காமித்து பாருங்கள், நாங்கள் காய்ச்சலால் பீதிக்கப்பட்டவர்கள் அல்ல, எங்களுடைய வலது தோளினுடைய வீரத்தை பாருங்கள் என்று வலது தோளை காமித்தவர்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் காய்ச்சலால் பீதிக்கப்பட்டவர்கள், மதீனாவினுடைய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஓடுங்கள், காபாவை 3 முறை அந்த கூட்டத்திற்கு புரிய வைப்போம், நாங்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல, இப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று அந்த மக்களினுடைய ஆண்களும் பெண்களும் உணர்வதற்காக வேண்டி முதல் 3 முறை குதித்தவர்களாக மாத்திரம்தான் மக்காவை விட்டு செல்ல வேண்டும். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக ஹிஜ்ரி 7 ஆண்டு மக்காவை விட்டு வெளியே வருவார்கள். அப்படி வெளியே வரும் பொழுது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் ஒரு சிறிய ஒரு பெண் குழந்தை, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழந்தை மக்காவில் வாழ்ந்த குழந்தை, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கையை பிடித்து என்னுடைய சின்னவாபா என்னுடைய சின்னவாபா என்று அழ ஆரம்பித்து விடும். உடனே ஹஜ்ரத் அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை தூக்குவதற்காக வேண்டி ஓடுவார்கள். உடனே சுகைர் ரலி அல்லாஹு தஆலா அந்த குழந்தையை தூக்குவதற்காக ஜாஃபர் ரலி அல்லாஹு ஓடுவார்கள். இன்னும் அன்மாத்திரம் அல்ல, ஸைத் ரலி அல்லாஹு தஆலா அவர்களும் அந்த குழந்தையை நான் வளர்க்க வேண்டும் என்று தூக்குவதற்காக ஓடி ஓடுவார்கள். 3 சஹாபாக்கள் அந்த குழந்தையை தூக்கி நான் தான் இந்த பெண் குழந்தையை வளர்ப்பேன். இதே சஹாபாக்கள் தான் ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைத்த இந்த சஹாபாக்கள் இப்பொழுது தன்னுடைய குழந்தை அல்ல, யாரோ ஒரு மனிதனுடைய பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டி போடுகிறார்கள். அலி சொல்கிறார் நான்தான் வளர்ப்பேன், ஜாஃபர் சொல்கிறார்கள் இல்லை நான்தான் வளர்ப்பேன், செய்வது எல்லாம் சொன்னார்கள் இல்லை நான்தான் வளர்ப்பேன். அல்லாஹுடைய தூதரிடத்தில் வளர்க்க வருகிறது. அல்லாஹுடைய தூதர் ஜாஃபர் எல்லாம் வளர்ப்பதற்கு தான் மிக தகுதியானவர். காரணம் ஜாஃபர் எல்லாம் அவருடைய மனைவியும் இந்த குழந்தையினுடைய தாயும் அக்கா தங்கைகளாக இருப்பதனால் சின்ன மாதிரத்தில் வளர்வதுதான் மிக ஏற்றமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்துவிட்டு வரும்பொழுது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குழந்தையை ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹுடைய கரத்தில் இப்பொழுது குடுக்கிறார்கள். இப்படியாக இந்த ஹுதைபியாவினுடைய இந்த நிலைமைகள் முடிவடைந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டு மன்னனுக்கு இஸ்ராத்தை பற்றி அழைப்பு கொடுத்து ஒரு கடிதம் அனுப்புவார்கள். அப்படி அனுப்பும் பொழுது அந்த நாட்டுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவாசிகளோடு எடுத்துக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்று 7 ஆண்டு தன்னுடைய சகாபாக்களோடு உம்ரா செய்ய செல்கிறார்கள். இப்படி செய்து விட்டு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஹாலித் இப்னு வலீத் என்பவருடைய கூட பிறந்த ஒரு அண்ணனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை ஏற்றிருப்பார். இவர் உம்ராவிற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரோடு வரும் பொழுது தன்னுடைய சகோதரன் ஹாலித் இப்னு வலீதுக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். அந்த கடிதத்தில் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் பிறந்த என் சகோதரனை, உண்மையில் உன்னை விட ஒரு சிறப்பான ஒரு வீரனையும் அறிவாளியையும் நான் மக்காவில் கண்டதில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார், இன்னுமா ஹாலி நம்முடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை பற்றி விசாரித்தார்கள். என் சகோதரனே, உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீ சத்திய கொள்கையை தேடிக்கொள் என் சகோதரனே என்பதாக ஒரு கடிதத்தையும் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்துவிட்டு காலத்தில் மனிதனுடைய சகோதரன் அல்லாஹ்வுடைய தூதரோடி மதியாவிற்கு வருகிறார். சில நாட்களுக்கு பிறகு காலத்தில் மனிதன் யோசிக்கின்றார், அந்த கடிதத்தை பார்க்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் போர் ஒப்பந்தம் நிறுத்தத்தினால் ஏற்பட்ட லாபத்தை பாருங்கள், போர் போர் என்று இருந்திருக்குமேயானால் ஹாலித் எதிரிப்படையில் தான் இருந்திருப்பார், இப்பொழுது போரினுடைய ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டவுடன் ஹாலித் மனிதன் சுதந்திரமாக சிந்திக்கிறார், நாம் ஏன் இந்த கொள்கையை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றோம், அவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக வந்தார்கள், எவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ்வை வணங்கினார்கள், இது நல்ல வணக்கமா அல்லது எமக்கு எந்த லாபமும் நஷ்டமும் செய்ய முடியாத இந்த கல்லையும் மண்ணையும் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே, இது நல்ல வணக்கமா என்று ஹாலித்தின் வழி யோசித்து உடனே அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து நாம் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற சிந்தனையில் ஹாலித்தின் வழிகிறது எல்லாம் தயாராகுவார்கள். குதிரை மதீனாவை நோக்கி பயணிக்கும் பொழுது ஹாலித்தின் வழியினுடைய நெருங்கிய நண்பர் அம்ரிபுன் ஆஸ் என்று சொல்லப்படும் கிட்டத்தட்ட நஜ்ஜாசி மன்னனுக்கு மிக விருப்பமான ஒரு தோழர் நஜ்ஜாசி மன்னன் கூட இந்த அம்ரிபுன் ஆஸ் ஏதாவது சொன்னால் உடனே கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக மதிப்பு மிக்கவர் இந்த அம்ரிபுன் ஆஸ். மக்கா வரலாற்றிலேயே ஹாலித் இப்னு வலீதுக்கு எந்த அளவிற்கு பெயர் இருக்குமோ அதே அளவிற்கு பெயர் இருக்கும். இஸ்லாமிய நாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டதில் ஹாலித் இப்னு வலீதுக்கு இருக்கக்கூடிய அதே பெயரும் புகழும் இந்த அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹுக்கு முன்பு ஹாலித் இப்னு வலீதுடைய நெருங்கிய நண்பர். அவர் மதீனாவிலே ஒரு இடத்திலே மக்காவில் இருந்து ஹாலித் இப்னு வலீது வருகிறார், வரக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பேரித்த மரத்திற்கு கீழே படுத்து கிடக்கிறார். ஹாலித் பார்க்கிறார். அடே அம்ர இப்னு ஆஸ் நண்பன் தானே. அப்பொழுது ஹாலித் கேட்கிறார் அம்ரை பார்த்து, அம்ரே அம்ரே மதீனாவினுடைய பாதை உன்னை பார்க்கிறேனே, என்ன காரணம்? உடனே ஹாலிதை பார்த்து அம்ர கேட்கிறார், அம் ஹாலிதே ஹாலிதே, இந்த இடத்திற்கு நீ அவ்வளவு சீக்கிரமாக வரமாட்டாயே, நீ வந்திருக்கிறாயே, என்ன காரணம்? அப்பொழுது ஹாலித் ஒரு மனித அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும், முகத்தை திருப்பியவராக மதீனாவில் ஒரு மனிதர் இருக்கின்றார், நபி என்று சொல்கிறார், அவரை நான் பல காலங்கள் எதிர்த்து விட்டோம், அவரை ஈமான் கொள்ளலாம் என்பதற்காக நான் சொல்கிறேன். உடனே அன்பின் ஆ சொல்வார்கள், வல்லாஹி அல்லாஹ்வும் மீது சத்தியமாக, நீ எந்த நோக்கத்திற்காக வேண்டி மதீனாவின் பாதையில் பயணித்தாயோ அதே பாதையில் தான் நான் பயணிக்கின்றேன். காரணம், இந்த அம்ரிபுன் ஆஸ் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தவுடன் கோபப்பட்டவராக, எனக்கு இந்த மக்காவே வேண்டாம் என்று நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே போய், நஜ்ஜாஷி மன்னரே, உன்னுடைய கொள்கை எனக்கு பிடித்திருக்கிறது, உன்னுடைய கிறிஸ்தவத்தை நான் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொல்வார், அம்ரிபுன் ஆஸே, உன்னுடைய கோத்திரத்தினுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரினுடைய கொள்கையை தான் நானே ஏற்றிருக்கிறேன். இந்த கிறிஸ்தவத்தை விட மிக சிறப்பான ஒரு கொள்கை அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கொள்கை, தயவு செய்து நான் ஏற்ற கொள்கையை நீயும் ஏற்றுக்கொள் என்று அம்ரிபுன் ஆஸ்ரத்தில் சொன்னவுடன் அம்ரிபுன் ஆஸ்ம் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய இரண்டு நண்பர்களும் ஹாலித் பின் வலீதும் அம்ரிபுன் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரி 7 ஆண்டு ஹுதைபியாவினுடைய மறு ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி வருவார்கள். இந்த செய்தி மதீனாவில் பரப்பப்படும். ஒரே ஒரு மனிதர் மதீனாவிற்குள் வரும்பொழுதுதான் மதீனாவினுடைய ஆண்களும் பெண்களும் சந்தோஷப்பட்டு வரவழைத்தார்கள். இப்பொழுது ஹாலிதும் அம்ரும் வருகிறார்கள் என்று நபிக்கு தெரிந்தவுடன் நபியும் சஹாபாக்களும் மதீனாவினுடைய ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வுடைய தூதரை வரவேற்றதை போன்று ஹாலித் வருகிறாரா, ஹாலித் வருகிறாரா, எவ்வளவு பெரிய வீரர், அம்ரின் ஆஸ்ரம் கொள்கையை ஏற்றுக்கொள்ள போகிறாரா, உமர் ரலியல்லாஹு தஆலா உட்பட எல்லா நபி தோழர்களும் கைகளை நீட்டியவர்களாக அந்த இரண்டு தோழர்களை வரவேற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அறைக்கு இந்த இரண்டு தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுக்கிறார்கள். இப்பொழுது ஹாலித் பின் வலீத் கண் கலங்குகிறார், யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கொள்கை அப்துல்லா பின் ரவாஹா இந்த யுத்தத்தின் தலைவராக பதவியேற்க வேண்டும், அப்துல்லா பின் ரவாஹாவும் கொலை தலைமை செய்யப்பட்டால் உங்களிலே ஒரு மனிதர்கள் கூடி நீங்களே உங்களுடைய தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்தில் சூசகமாக சொல்வார்கள். ஜெயித் பின் ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட போகிறார், ஜஃபர் பின் அபீ தாலிப் ஷஹீதாக்கப்பட போகிறார், அப்துல்லா பின் ரவாஹா ஷஹீதாக்கப்பட போகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சூசகமாக சொல்ல ஆரம்பித்தவுடன் இந்த சஹாபாக்கள் எண்ணிக்கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரத்திலும் இப்படி சொல்ல மாட்டார்கள், இவர் கொலை செய்யப்பட்டார், இவர் கொலை செய்யப்பட்டார் இவர் என்று சொன்னார், நாம் எல்லாம் இந்த யுத்தத்தில் கொலை செய்யத்தான் போகிறோம் என்று நம்பிக்கையோடு உள்ளத்திலே பாசத்தோடு 3000 படை வீரர்களுக்கு அந்த படை வீரர்களில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு சாதாரண ராணுவ வீரராக இப்பொழுது முத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி இந்த படை செல்லும் பொழுது ரோமர்களினுடைய நாடுகளில் ஒரு நாடை அல்லாஹ்வுடைய தூதர் அடிப்பதற்காக வேண்டி படையெடுத்தவுடன் அந்த ரோமர்கள் கிட்டத்தட்ட இமாம் புகாரி சொல்வார்கள் 2,00,000 ரோம ராணுவ வீரர்கள் இப்பொழுது இந்த படையை எதிர்ப்பதற்காக வேண்டி திரண்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காலத்தில் இதைவிட ஒரு பெரிய எதிரிகளை சந்தித்ததே இல்லை. இஸ்லாமிய ராணுவம் 3,000 நபர்கள் தான், எதிரிகள் 2,00,000 பேர்கள் மூத்தா என்று அந்த இடத்திற்குள் வந்து விடுகிறார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் பதற ஆரம்பிக்கிறார்கள், நான் நினைத்தது உஸ்ரானை எதிர்ப்பதற்கு தான், ஆனால் 2,00,000 ராணுவ வீரர்களை இந்த 3,000 படைகள் எப்படி எதிர்க்க முடியும் என்று தயக்கும் பொழுது சில நபித்தோழர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடிதம் எழுதலாமா, சில நபித்தோழர்கள் சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில்
உலகமே வியந்து பார்க்கக்கூடிய
கூடிய போராட்டங்கள் ஆரம்பமாகிறது. 2 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு முன்னால் 3000 நபித்தோழர்கள் ஈமானை மாத்திரமே சுமந்து கொண்டவர்களாக இப்பொழுது போர்க்களத்திலே குதிக்கின்றார்கள். முதலிலே செய்தி குண ஹாரிசா தலைமை தாங்குகிறார். அந்த போர்க்களத்திலே செய்தி குண ஹாரிசா வெட்டப்படுகிறார். இப்பொழுது அஃபரது எல்லாம் தாராங்கவர்கள் குடியை பிடித்தவராக தலைமை தாங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மின்பரிலே ஏறுவார்கள், என் தோழரே வாருங்கள், என் தோழரே வாருங்கள், மொத்த யுத்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 2 லட்சம் ராணுவ வீரர்களுடைய ஈமானிய தோழர்கள் போராடுகிறார்கள். ஸைது இப்னு ஹாரிஸா தலைமை தாங்கினார். ஸைது இப்னு ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இப்பொழுது ஜாஃபர் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு இவரை நேசித்தார்களேயானால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், ஹுலுகி வ ஹர்கி, பார்ப்பதற்கு என்னை போன்றிருக்கிறாய், குணத்தாலும் என்னை போன்றிருக்கிறாய். அலி ரலியல்லாஹுவுடைய உடன் பிறந்த சகோதரர், அல்லாஹ்வுடைய தூதரை வளர்த்த அப்துல் முத்தலிபினுடைய மகனார் இந்த ஜாஃபர் என்பவர். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என் ஜாஃபர் கொடியை தூக்கிவிட்டார், என்னுடைய அப்துல் முத்தலிபினுடைய மகனார் கொடியை தூக்கிவிட்டார், அலியுடைய சகோதரன் கொடியை தூக்கிவிட்டார். அவர்களுடைய ஒரு கரத்தை அந்த ரோமர்கள் வெட்டுகிறார்கள். இப்பொழுது மீண்டும் மறுக்கையிலே அந்த கொடியை பிடிக்குகிறார். அவர்களுடைய மறுக்கரம் வெட்டப்படுகிறது. தன் தோல் புஜத்தோடு அடைக்குகிறார். அந்த ரோமர்கள் அவர்களுடைய தோல் புஜத்தை வெட்டியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு 2 கரம் சென்றிருக்கலாம், இப்பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தில் 2 இறக்கைகளை கொடுத்து இப்பொழுது அவர் பறந்து கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தை பார்த்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். இப்பொழுது அப்துல்லா பின் ரவாஹா கொடியை பிடிக்குகிறார். இவர் கவிதை படிப்பதிலே மிக திறமையானவர். கவிதை படிக்கிறார், கவிதை படிக்கிறார். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த யுத்தத்தை நான் சந்திக்கத்தான் போகிறேன். யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், ஒரு எதிரி ஈட்டியை எரிய வேண்டும், என் குடலையும் என் ஈரலும் தனியாக கலரப்பட வேண்டும். ஒரு நாள் என்னுடைய கபரை கடந்து இந்த இஸ்லாமிய உண்மத்தில் பயணிக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உன்னுடைய வீரர் இல்லையா அப்துல்லா பின் ரவாஹா, அல்லாஹ்வுக்காக வேண்டி மொத்தா யுத்தத்தில் பின்வாங்காமல் போராடினார், சொர்க்கத்தை நேசித்து போராடினார் என்று உன்னுடைய பட்டியலில் பதிவு செய்யப்படணும் யா அல்லாஹ் என்று பிரார்த்தித்தவராக, கவிதை படித்தவராக இப்பொழுது போராட்ட களத்திலே குதிக்கிறார். அந்த ரோமர்களினுடைய 2 லட்சம் ராணுவ வீரர்களுக்கு முன்னால் முஹத்தாவினுடைய மைதானத்தில் அப்துல்லா பின் ரவாஹாவும் ஷஹீதாகிறார். இப்பொழுது இஸ்லாமிய உம்மத்திற்கு தலைமை இல்லை. இப்பொழுது இஸ்லாமிய உம்மத்து பதற ஆரம்பிக்கிறது. யார் தலைமை தாங்குவது, யார் கொடியை பிடிப்பது? இப்பொழுது உடனே ஒரு சகாபி எழுந்திருப்பார். இவன் உன்னருடைய எல்லாம் தயாராகும். அல்லாஹ் அந்த இடத்தில் ஆலோசனை செய்யப்படும். எந்த ஒரு தோழர், எந்த ஒரு நபி தோழர், எந்த ஒரு ஹாலில் உஹத் யுத்தத்தில் நம்மை எல்லாம் சின்ன பின்னமாக ஆக்கினாரோ இப்பொழுது அவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வானம் மூடி இருக்கிறது. வாருங்கள், ஹாலித் இப்னு வலீதினுடைய கரத்திலே இந்த கொடியை கொடுப்போம். முதல் முறையாக இஸ்லாமிய உம்மத்தினுடைய தலைவராக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் முஹத்தா யுத்தத்தினுடைய தளபதியாக மாறுகிறார். இவர் மாறியவுடன் யுத்தமே தலைகீழ மாறப்போகிறது. 2 லட்சம் ராணுவ வீரர்கள் இப்பொழுது அவர் யுத்தத்தினுடைய மாற்றத்தை ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நேரம் அடிவாங்கிய சகாபாக்களை எல்லாம் இப்பொழுது தனித்தனியாக பிரிக்கிறார். இரவு நேரம் வருகிறது. முதல் நாள் யுத்தம் மீண்டும் முடிந்து விடுகிறது. இப்பொழுது ரோமர்களும் தங்கள் கூடாரத்திற்கு செல்கிறார்கள். ஹாலித் பின் வலீதும் தன் ராணுவத்தை அழைத்து தன்னுடைய கூடாரத்திற்கு செல்கிறார். இப்பொழுது ஹாலித் பின் வலீதினுடைய தலைமையில் இப்பொழுது அந்த மொத்த யுத்தத்தினுடைய தலைமை பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஹாலித் பின் வலீத் இரவு நேரத்திலேயே தன்னுடைய 3000 படை வீரர்களை துண்டு துண்டுகளாக பிரிக்கிறார். ஒவ்வொரு படைகளையும் ஒவ்வொரு இடத்திற்கு அனுப்புகிறார். கொஞ்சம் படைகளை மாத்திரம் ஒரு 1500 படை வீரர்களை மாத்திரம் அந்த மைதானத்தில் வைக்கிறார். இதுதான் ஹாலிதின் வலிதினுடைய திறமை. அவர்களுடைய அந்த நுணுக்கத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. யுத்தத்தினுடைய மைதானத்தை எல்லாம் மாற்றி விடுகிறார். இவ்வளவு நேரம் ஒரே யுத்தமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் இப்பொழுது தன் தோழர்களை எல்லாம் வலதுபுறத்திலே கொஞ்சம், இடதுபுறத்திலே கொஞ்சம், இந்த புறத்தில் கொஞ்சம், மேலே கொஞ்சம் என்று தனித்தனியாக பிரிக்கிறார். இப்பொழுது வரலாறு யுத்தம் ஆரம்பிக்கப்படும். ஹாலித் பின் வலீத் அல்லாஹு அக்பர் என்று சொன்னவுடன் நேற்றைய இரவு நேரத்தில் 1500 நபர்களை 10 படைகளாக பிரித்து ஒவ்வொரு இடத்திலே தூரான இடத்தில் வைத்திருப்பார். ஹாலித் பின் மனித அல்லாஹ் சொல்வார், உடம்புறத்தில் இருப்பவர்கள் அல்லாஹ் சொல்வார்கள். இப்படி அந்த கடைசி முறை அல்லாஹுக்கு சொல்லப்படும். இந்த சத்தம் தூரத்தில் இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு தெரியும். உடனே போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு படை யுத்தகரத்திற்குள் வரும். இப்பொழுது ஓமர்கள் பயந்து விடுவார்கள். அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லா இப்பொழுது புதிய படை அனுப்பி வைத்து விட்டாரா? திருப்பி ஹாரித் அல்லாஹ் என்று சொல்வார், திருப்பி சகாபாக்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். திருப்பி ஒரு படை திடீரென்று யுத்தகரத்திற்குள் வரும். இப்படி 10-15 படைகள்
அப்படி வெற்றி கிடைத்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறை இல்லத்தை எப்படி எல்லாம் எண்ணியப்படுத்தி
செலுத்தினார்கள். அந்த இறை இல்லத்தை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த தன்னுடைய எதிரிகளிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்க்கலாம். அக்குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிருனி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.